அன்பு நேயர்களே, அருள் தந்தை பிரான்சிஸ் ரொசாரியோ அவர்கள் ஆப்பிரிக்க மறைப்போதக சபையைச் சேர்ந்தவர். இவர் எகிப்து நாட்டில் மறைப்பணியாற்றியிருக்கின்றார். எனவே இவர் மூலமாக எகிப்து நாடு பற்றியும், அங்கு கிறிஸ்தவர்கள் வாழும் முறை, குருக்கள் கன்னியர்கள் அவர்கள் செய்யும் மறைப்பணி ஆகியவற்றை கேட்போம். வணக்கம் தந்தை ரொசாரியோ. வத்திக்கான் வானொலி நேரில் சார்பில் தங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்காவில் ஒரு நாடாகிய எகிப்தில் தாங்கள் மறைப்பணி ஆற்றியிருக்கின்றீர்கள். இந்த எகிப்து என்று சொன்னாலே எல்லோருக்கும் உலக புகழ்பெற்ற அதிசயங்களில் ஒன்றான பிரமிடுகள் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். அடுத்து நைல் நதி. ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு நாகரிகத்தை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டை பற்றி முதல்ல சொல்லுங்களேன்.
நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எகிப்து என்று சொன்னாலே நைல் நதி ஞாபகத்துக்கு வருது. பேருந்துகளிலும் சரி, மற்ற இடங்களிலும் நைலே எகிப்து என்று எழுதியிருப்பதை பார்க்க முடியும். நைல் இஸ் ஈஜிப்ட். இது வந்து முற்றிலும் உண்மை. நைல் நதி இல்லை என்றால் எகிப்து முழுவதுமே பாலைவனமாக இருக்கும். கிழக்கு மேற்கு இரண்டு பாலைவனங்களுக்கும் நடுவே தெற்கிலே இந்த நைல் நதி நுழைகிறது. ஆப்பிரிக்காவிலே பல நாடுகளை கடந்து தெற்கிலே நுழைகிறது. நாட்டை முழுவதும் கடந்து வடக்கிலே பல கிளைகளாக பிரிந்து மத்திய தரைக்கடலில் விழுகிறது. எகிப்துடைய முழு பரப்பளவு என்று பார்த்தால் 1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் மக்கள் வாழ்வது இந்த நைல் நதியின் ஓரங்களில் மட்டுமே. 40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே வாழ்கிறார்கள். இந்த நைல் ஓரத்தில் வளர்ந்ததே நைல் நாகரிகம். இந்த நதியே இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களை வாழ வைக்கிறது. பல சுவர்களில் தெய்வங்களின் உருவங்களை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் தெய்வமோ அவர்களுடைய கைகளில் ஒரு சிலுவை போன்ற ஒரு சாவி தொங்குவதை பார்க்கலாம். இது வந்து நைல் நதியின் ஒரு சின்னம். இரண்டு பாலைவனங்கள் நடுவே நைல் போகிறது. இதுவே வாழ்வின் சின்னம். வாழ்வை கொடுப்பது நைல், வாழ்வை கொடுப்பது தெய்வம். இதனாலே நைலே எகிப்து என்று கூறுகிறோம். மற்றுமாக பிரமிடுகளை பற்றி கேட்டீர்கள். 7 அதிசயங்கள் என்றும் கூறினோம். இன்றும் உலக அதிசயங்கள் 7 என்று கூறுகிறோம். இந்த 7 என்ற எண்ணை மாற்றாமல் அந்த அதிசயங்களின் பட்டியல் பல முறை பலரால் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் முதல் முறை இந்த பட்டியலை போட்டது கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்கர்கள். அந்த பட்டியலில் 2 அதிசயங்கள் எகிப்தை சார்ந்தவை. கைரோவில் உள்ள பிரமிடுகளும் அலெக்சாந்திரியா நகரத்தில் உள்ள லைட்டோஸ் என்று சொல்லப்படும் ஒளிச்சதுக்கமுமாகும். அந்த பழைய அதிசயங்களில் இன்று வரை அழியாமல் இருப்பது கைரோ பிரமிடுகள் மட்டுமே. இன்றும் அவை இருக்கின்றன. இந்த பிரமிடுகளுடைய அமைப்பை இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். தமிழகத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் தலைவலிக்கும், மற்ற சிகிச்சைகளுக்கும், பொருட்களை கெடாமல் வைத்திருப்பதற்கும் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதே ஒரு அறிவியல், இந்த கூர்ந்த அறிவியல் கிமு 30ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே எகிப்தில் இருந்திருப்பது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அரச குடும்பத்தாரின் உடல்கள், மறுவாழ்வில் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்கள், இவை அனைத்தும் பதப்படுத்தி பிரமிடுகளுக்கு அடியே வைக்கப்பட்டன. 4000க்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு பிறகும் பல உடல்களும் பழங்களும் பொருட்களும் இன்றும் அழியாமல் இருக்கின்றன. அவை பார்ப்பதற்கு கருவாடு போன்று இருக்கும். இருப்பினும் அவை அழியாமல் பதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு செல்லும் படகுகளெல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்லாமல் எகிப்திற்கு சொந்தமான சூயஸ் கால்வாய் வழியாக செல்கின்றன. இந்த சூயஸ் கால்வாய் ஆப்பிரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் நடுவிலே இருக்கிறது. இந்த கால்வாய் வழியாக வரும் வருமானமும் சுற்றுலாத்துறையிலிருந்து வரும் வருமானமுமே எகிப்திற்கு உள்ள மிகப்பெரிய வருமானங்களாகும். இதை சொல்லும் பொழுது எகிப்துடைய புவியியல் அமைப்பை பற்றி கூறும் பொழுது இது ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் ஆசியா கண்டத்திற்கும் சொந்தமான ஒரு நாடு. ஏனென்றால் சீனாய் மலைப்பகுதி ஆசியாவை சார்ந்தது, எகிப்தின் மற்ற பகுதிகள் ஆப்பிரிக்காவை சார்ந்தது. எனவே இது 2 கண்டங்களுக்கும் பொதுவான ஒரு நாடு. தெற்கிலே சூடான் நாடு இருக்கிறது, வடக்கிலே மத்திய தரைக்கடல் இருக்கிறது, கிழக்கிலே சுயேஸ் கால்வாய்க்கு கீழே செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலை கடந்து யூதேய மக்கள் கானான் நாட்டுக்கு சென்றதாக விவிலியத்திலே பார்க்கிறோம். எகிப்திலே மக்கள் அரேபிய மொழி பேசுகிறார்கள். இந்தி திரைப்படங்கள் இங்கே மிகவும் வரவேற்கப்படுகிறது. பல இந்தி பாடல்களை மனப்பாடமாக பாடும் எகிப்தியர்கள் ஏராளம். என்னை பலர் இந்த பாடல் தெரியுமா, அந்த பாடல் தெரியுமா என்று கேட்பார்கள். எனக்கு எந்த இந்தி பாடலும் அதிகமாக தெரியாது. அது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும்.
தந்தை ரொசாரியோ, எகிப்தை பற்றி கேட்கும் பொழுதே நன்றாக இருக்கின்றது. இது விவிலியத்தில் அடிக்கடி வருகிற ஒரு நாடு. இஸ்ரேல் மக்கள் அன்று எகிப்தில் பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த அந்த ஒரு மீட்பு வரலாறு. அவர்கள் செங்கடலை கடந்தது, செங்கடல் இரண்டாக பிரிந்தது, பாரவோனுடைய ஆட்கள் படைகள் செங்கடலில் இறந்ததும் இஸ்ரேல் மக்கள் மீண்டு வந்தது, பாலைவனம், இப்படி பல அரிய செய்திகள். அதை தாங்கள் மூலமாக கேட்கும் பொழுது இன்னும் நன்றாக இருக்கின்றது. இன்றைய எகிப்து பற்றி, பழம்பெருமை வாய்ந்த இந்த எகிப்தில் கிறிஸ்தவம் திருச்சபை எப்படி இருக்கின்றது?
நற்செய்திகளில் எகிப்தை பற்றி நாங்கள் படிக்கிறோம். குழந்தை இயேசுடன் மரியாளும் சூசேப்புறம் எகிப்துக்கு சென்று அங்கே வாசம் செய்ததாக பார்க்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் திருக்குடும்பம் வசித்ததாக சொல்லப்படும் 27 இடங்களை பட்டியலிட்டார். இந்த 27 இடங்களிலும் திருக்குடும்பம் வசித்திருக்க முடியுமா என்று கேட்கலாம். அது ஒரு சரியான கேள்வி. ஆனால் இந்த ஒரு வரலாற்று குறிப்பு எகிப்திய திருச்சபைக்கு மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். புனித மார்க் வழியாக நற்செய்தி இங்கு வந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. முதல் 5 நூற்றாண்டுகளில் ஏறத்தாழ அனைத்து எகிப்தியர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். முதல் சில நூற்றாண்டுகளில் திருச்சபையின் வரலாற்றில் எகிப்தின் அலெக்சாந்திரியா நகரம் மிக முக்கியமான ஒரு மையமாக இருந்தது. அங்கே கிளமெண்ட், ஆரிஜன் போன்ற மிகப்பெரிய
திருச்சபையின்
தலைவர்கள், தந்தையர்கள் அங்கிருந்தார்கள். இஸ்லாமுடைய வருகைக்கு பிறகு இன்று சுமார் 90% இஸ்லாமிய தழுபவர்களாக இருக்கின்றார்கள். இருப்பினும் மீதமுள்ள அந்த 10% மக்களில் கிட்டத்தட்ட அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர். இன்றும் பாரம்பரிய சிறப்பு மிக்க மானஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படும் தவமடங்கள் பல பாலைவனங்களில் உள்ளன. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பின்பற்ற அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. இருப்பினும் முஸ்லீம்கள் தங்களுடைய மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு உரிமை கிடையாது. எனவே கிறிஸ்தவர்கள் அங்கே பணி செய்யும் பொழுது எந்த வகையான மத மாற்றத்தையும் செய்ய முடியாது. மதம் மாற்றிக்கொள்வதற்கு இஸ்லாமியர்களுக்கும் உரிமை கிடையாது, அவர்களை வரவேற்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கும் உரிமை கிடையாது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொள்ளலாம்.
தற்போது அங்கு கத்தோலிக்க அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் செய்கிற பணி என்ன?
அங்கே பல குருக்கள், கன்னியர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் அங்கே இந்த அரேபிய மொழியை கற்கவும் இஸ்லாமை சற்று ஆழமாக கற்கவும் அங்கே பணியாற்றவும் அனுப்பப்பட்டேன். நான் செய்த பணிகளில் முக்கியமான பணி என்னவென்றால், மனநலம் குன்றிய மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பில் பணியாற்றினேன், மற்றும் குப்பைகளை பிரித்தெடுத்து அதனால் வாழ்க்கையை நடத்தும் குழுவினருக்காக பணியாற்றினேன். முதியோர், வீடுகள் இல்லாதோர், இவர்களுக்காக பணியாற்றினேன். இதே போன்ற பணிகளை பல குருக்களும் கன்னியர்களும் அன்னை தெரேசா சகோதரிகளும் பலர் செய்து வருகின்றனர். இந்த பணிகளுக்கெல்லாம் நாட்டிலே வரவேற்பும் உண்டு, எந்த வகையான எதிர்ப்பும் கிடையாது. மேலும் அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ பணிகளை செய்யலாம், அதற்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான சமூக சேவைகளையும் செய்யலாம், எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் இங்கே வாழும் பொழுது நாம் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறோம், அவருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறோம். இதனால் உள்ள பலன் என்னவென்றால், அவர்களுடன் ஒரு நல்ல உறவை வளர்க்க முடிகிறது. இஸ்லாமை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவர்களும் கிறிஸ்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பயத்தை போக்குவதற்கு நாம் அங்கே தங்கி நல்ல காரியங்களை செய்வது இருவருக்குமே பலனுள்ளதாக அமைகிறது.
வனத்து சின்னப்பர், வனத்து பவுல், வனத்து அந்தோனியார், பெரிய அந்தோனியார், இந்த மாபெரும் புனிதர்கள், இவங்கெல்லாம் இந்த எகிப்து பாலைவனத்தில் வாழ்ந்தவங்க தானே?
சரி, அவர்கள் வாழ்ந்த தவமடங்கள் இன்றும் இருக்கின்றன. பல மக்கள் இன்னும் அங்கே வாழ்ந்து வருகின்றனர். நாம் அந்த இடங்களை பார்க்கலாம்.
தந்தை ரொசாரியோ வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து எகிப்து நாடு பற்றி, எகிப்து நாட்டில் தங்களது அனுபவம், அங்கு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வாழும் நிலை, இவை பற்றி எம் நேயர்களுக்கு விளக்கினீர்கள். எம் நேயர்களும் இதனால் மிகுந்த பலன் அடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். இந்த கருத்து பகிர்வுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.